संसारघर्म परितापजुषां नराणां कामाक्षिशीतलतराणि तवेक्षितानि चन्द्रातपन्ति घनचन्दनकर्दमन्ति मुक्ता गुणन्ति हिमवारिनिषेचनन्ति. இது கட்டாட்ச சதகத்தில் 77வது ஸ்லோகம். காமாட்சியுடைய கட்டாட்சங்கள் தவ ஈக்ஷிதானி காமாட்சி சீதல தராணி, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. சம்சார கர்ம பரிதாபஜுஷாம் நராணம், இந்த வாழ்க்கை என்ற வெயிலில் களைப்புற்று வரும் ஜனங்களுக்கு, ஹே காமாட்சி நராணாம், உன்னுடைய கட்டாட்சங்கள் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னா அவருக்கு அந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியல. அதனால் குளிர்ச்சியாக இருக்க எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறார். சந்திரா தபந்தி, நிலவை போல குளிர்ச்சியாக இருக்குது. கன சந்தன கர்தமந்தி, சந்தன குழம்பு போல குளிர்ச்சியாக இருக்குது. முக்தா குணந்தி, முத்து மாலையை போல இருக்குது. ஹிமவாரி நிஷேச்சனந்தி, பனிமழை பொய்ஞ்சபழ் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது. அப்பர் பெருமான சுண்ணாம்பு கலவாவில் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டபோது, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெந்தலும் வீங்கிழவே நிலம் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ இது குளிர்ச்சியாக இருக்குதுன்னு புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு புரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு, பஞ்ச இந்திரியங்களுக்கும் மாசில் வீணை சுனாதமாக வீணாகானம் காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குமோ, மாலை மதியம் கண்ணுக்கு பூர்ண சந்திரனை பார்த்தா என்ன குளுமையாக இருக்குமோ, வீசு தென்றல் உடம்புக்கு தென்றல் வீசுனா எவ்வளோ குளுமையாக இருக்குமோ, வீங்கு இளவேனில் இளவேனில் காலத்தில் மரங்களெல்லாம் பூத்து குலுங்கி அந்த வாசனை மூக்குக்கு எப்படி இனிமையாக இருக்குமோ, மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே, ஒரு குளத்தில் தாமரைகளை தேனீகள் உட்கார்ந்து சாப்பிட்றது, அதாவது இனிமையான தேன் எப்படி நாக்குக்கு இனிமையாக இருக்குமோ, இப்படி எல்லா புலங்களுக்கும் என்ன சந்தோஷமோ அதெல்லாம் சேர்ந்து கிடச்சா அதில் உங்களுக்கு என்ன திருப்தியோ அதை விட 100 மடங்கு நான் என்னுடைய ஈசனுடைய இணையடி நிழலில் அந்த குளிர்ச்சி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ஓரளவு தான் ரெஃபரன்ஸ் காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா குளிர்ச்சியும் சேர்ந்து காமாட்சியுடைய கட்டாட்சத்தில் இருக்குது. வாழ்க்கையில் தவிக்கிற ஜனங்களுக்கு அது அவ்வளோ ஆறுதலாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். முந்தா நாள் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவிந்ததாமர் சுவாமிகளுடைய ஆராதனை வைபவம் பழுவூரில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நானும் மனைவி குழந்தைகளோடு போய் கலந்துட்டேன். அதோட சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தான் புரிய வைக்க முடியும். குருவை கொண்டாடினா கிடைக்கிற சந்தோஷம், அதில் கிடைக்கிற மனசாந்தி உலகத்தில் வேறு எதுலையுமே கிடைக்காது. எனக்கு பெரிய பாக்கியமாக 1 மாதம் முன்னாடி ஜானகிராம மாத்துக்கு போது கையால் 50 பக்கங்கள் சுவாமிகளை பற்றி எழுதியிருந்தார், அதை கொடுத்தார். என் பேரை போட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தார், கணபதி உனக்காக தான் வச்சுருக்கேன்னு கொடுத்தார். ஆராதனைக்கு போகும்போது 50 பக்கங்கள் எழுதியிருக்கேன்ப்பா, நீ தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்தான்னு என் கையில் கொடுத்தார். இதுக்கு மேலே சுவாமிகளுடைய பிரசாதம் என்ன கிடைக்க முடியும்? அந்த அனுபவங்களெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சுவாமிகள் பற்றி நினச்சா அவருடைய பெருமை பேசுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதை கேட்டு நிறைய பேர் ஆராதனையில் வந்து கலந்துண்டா, நிறைய பேர் பணம் கொடுத்து அன்னதானத்தில் சேர்த்துருப்பான்னு சொன்னால், அவாவா ஆற்றுல அஷ்டோத்திரம் படித்து சுவாமியுடைய பூஜை பண்ணும், சுவாமியுடைய ஆராதனை பண்ணும், அவர் சொன்ன பாராயணங்கள் பண்ணும், நீ சொல்லி கொடுத்தெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொல்கிறா. இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் பகிர ஆரம்பித்தேன். இப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. பகவானே முழுக்க நம்பி அவரும் வாழ்ந்து தன்னிட்ட வந்தவாழெல்லாம் ரொம்ப சுலபமான வழியில் பகவானை வழிபடுறதுக்கு சொல்லி கொடுத்தார். அவரே சொல்வார், நான் நிறைய புஸ்தங்கள் படிச்சுட்டு அப்புறம் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன், எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இருக்கலை. நீங்கள் நம்பிக்கையாக இந்த ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்வார், மூக்க பஞ்சத்து யோசாஸ்தாமோ, இதையே நிறைய ஆவர்த்தி பண்ணப்பா, உனக்கு சீக்கிரமே அனுகிரகம் கிடைக்கும், மனசாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்வார். அது பலிக்கும். ரொம்ப தபஸ் பண்ணி அவருக்கு பகவான் பண்ண அனுகிரகத்தை அவர் சுலபமாக கேப்சூல் ஃபார்மில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தார். அதனால தான் இப்படி 200-300 பேர் வந்து அங்கே அவருடைய அதிஷ்டானத்தில் அந்த ஆராதனை வைபவத்தை அவ்வளோ விமர்சையாக கொண்டாடி சந்தோஷப்பட்டா. சில பேர் எங்கிட்ட, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், ஒன்று மாதிரி எனக்கு பாக்கியம் கிடைக்கல அவரோட பழகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு தோணித்து அந்த மாதிரி நம்ம யாரோடையுமே யாரும் கம்பேர் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் சுந்தர்குமார் அவரை பார்த்தேன்னா, அவர் அவ்வளோ கண்டஸ்தமாக 1000-கணக்கான ஸ்லோகங்களை சொல்லி தினமும் பாராயணம் பண்ணுறார், தினமும் பிரவச்சனம் பண்ணுறார். அவர் அங்கே சுவாமிகளுக்கு அங்கே பிரதட்சணம் பண்ணார், கிருஷ்ணோட காஷ்டகம் சொல்லி அவர் சொன்னார், நாங்கள்லாம் கூட சொல்லி நமஸ்காரம் பண்ணோம். அது மாதிரி ஒரு உத்தம பக்தர் விஜயார் மாமா. 87 வயசாகுது இந்த ஆராதனை. அவர் தான் இன்னும் மேனேஜ் பண்ணி இந்த வருஷமும் அந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ரிசீட் போட்டு எல்லா சாமான்களும் அவரை வச்சு எல்லா பிராமணாலையும் கூப்பிட்டு அவ்வளவு காரியங்கள் கூட பிச்சப்பான்னு அங்கே கோயிலில் பார்த்துக்கிறார். பாலு மாமா பூஜை பண்ணுறார், வெங்குட்டுங்கிறவர் பூஜை பண்ணுறார். அப்படி ஒவ்வொருத்தரும் பகவானுடைய கைங்கரியம் பண்ணிருக்கா. நம்ம யாரோட யார் பக்தியும் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் சுவாமிகள்கிட்ட வச்சுருக்கிற பக்தியை பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பு ஏற்படுது. அதை பார்க்கறதுக்காக தான் நான் ஆராதனைக்கே போகிறேன். அதை தவிர நல்ல சாப்பாடு உண்டு வச்சுக்கோங்களேன், அதுக்காகவும் போகிறேன். ஒருத்தருடைய பக்தி இன்னொருத்தரோட பக்தின்னு கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். அந்த பகவானுடைய லீலையில் நமக்கு ஒரு பங்கு கிடச்சிது அப்படிங்கிற திருப்தி தான் எல்லாத்துக்கும் மேலே. அதை நம்ம பார்த்துட்டு வளர்த்துட்டே போகணும். ஏன்னா சுவாமிகள் மகாபெரிவாக்கிட்டையும் குருவாயூரப்பன்கிட்டையும் வச்சிருந்த பக்திக்கு வேறு ஏதாவது நிகருண்டோ? அதுக்கு யாராவது கம்பேர் பண்ணிக்க முடியுமோ? ஆனால் அதுக்காக அவர் எவ்வளோ சிரமப்பட்டார். அந்த ஸ்ட்ரகிள் நம்மால் பட முடியுமோ? அதில் ஒரு ஸ்ட்ரகிள் வந்தால் கூட நம்ம ஸ்லிப் ஆகிடும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ வைராகியம் இருந்தது. நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, சில சொல்கிறேன். ஒரு நல்ல தனிக்கர், அவர் யார்கிட்டயோ கேள்விப்பட்டு சுவாமிகளை ஒரு பிராமணருக்கு கொண்டு சாப்பாடு பண்ணி போட்டு தங்க இடம் கொடுத்து ஒரு பிள்ளையார் கோயிலில் பாகவதம் படிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறார். சுவாமிகள் நம்ம பெரிவாளை கேட்போம் அப்படின்னு இதை கேட்க வந்தவர்கிட்ட நம்ம பெரிவாளை கேட்போம் தேனாம்பகத்தில் போய் கேட்குறா. பெரிவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். பெரிவா சொன்னோடனே இவர் சுவாமிகள் ஆஹான்னு சொல்லிட்டார். பெரிவா அதுக்கப்புறம் ஸ்ரீகண்டன்ட்ட, ஸ்ரீகண்டன் நம்ம சுவாமிகளுக்கு சொந்த மாமா பிள்ளை, அவர்கிட்ட பெரிவா கேட்டாலாம், உன் அத்தானுக்கு வர நல்ல வரும்படி இந்த ஆண்டிக்கு எடுத்தானே நினைக்கிறியா? உன் அத்தான் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு ரொம்ப நியமமாக இருந்துட்டு பணத்தில் ஆசை இல்லாமல் பாராயணங்கள் பண்ணிட்டுருக்கார். அவர் அப்படியே இருக்கட்டுமேனு நான் வேண்டான்னு சொன்னேன். இந்த காலத்தில் பாகவதம் நிறைய பேர் படிக்கிறாளே, அவள் யார்த்தையாவது போய் அவர் படிக்க சொல்வார் அப்படின்னு சொன்னாலாம். இதை ஸ்ரீகண்டன் சுவாமிகிட்ட சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், 1964 ட்ரிப்ளிகேன் ஹிந்து ஸ்கூலில் சுவாமிகளை ராமாயண பிரவச்சனம் பண்ண சொன்னாராம். அவருடைய ஒரு கசின், அவர் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறார். அந்த ஜவுளி கடை முதலாளி, நான் பணம் கொடுக்குறேன், 15 நாளில் ராமாயணத்தை உபன்யாசம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சுவாமியுடைய கசின் ஏற்பாடு பண்ணி நடந்துட்டுருக்கு. 10 நாளில் சுவாமிகளுக்கு ஒரு தீட்டு வந்துருத்தான், தடைப்பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தீட்டு முடிஞ்ச பின்னா சுவாமிகள் அந்த பிரவச்சனத்தை முடிச்சிருக்கார். அந்த ஜவுளி கடைக்காரருக்கு தான் நினச்ச மாதிரி நடந்து முடிக்காமல் தடை வந்துடுத்து அப்படின்னு சொல்லி, இல்லைப்பா என்னால் அவளை கொடுக்க முடியாது, குறைச்சலாக பணம் கொடுத்து முடிச்சிட்டாரான். இந்த சுவாமியுடைய கசின் சுவாமிகள்கிட்ட அவர் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். இப்போ தடைப்பட்டு போனதுனால அவர் அவ்வளோ பணம் கொடுக்கல, அதனால் நீ அதிர்ஷ்டக்கட்டப்பா அப்படின்னு சொன்னபோது சுவாமிகள் சொன்னாரான், கீதையில் 18 அத்தியாயத்தில் 26 ஸ்லோகத்தில், சித்திய சித்தியோர் நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சதே அப்படின்னு, நாம் காரியங்கள் பண்ணும்போது அது சித்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற பிடிவாதம் இல்லாமல் மனசில் பகவானுடைய இச்சைப்படி எதுவும் நடக்கிறது, உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னு காரியங்கள் பண்ணுறது சாத்விகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நான் பெரியவாள்லாம் பண்ணியிருந்தா நான் இந்த ராமாயணத்தை படிக்கிறேன் உபன்யாசம் பண்ணுற நீங்கள் கேட்டதுக்காக, அதோட சித்தி பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நீ அப்படி நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அப்புறம் ஒரு வாரத்தில் அந்த ஜவுளி கடைக்காரர் ஏதோ ஸ்மக்லிங் கேஸில் மாட்டின்ட்டு அவரை ஜெயிலில் போட்டாலாம் சுவாமிகளுக்கு. அப்புறம் அந்த கசினே சொன்னாராம், அவரோட அந்த பணம் உனக்கு வர வேண்டான்னு பகவான் குருவாயூரப்பன் நினச்சிருக்கார், அதனால தான் உனக்கு அது வரல அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கும் சுவாமிகள் சிரிச்சுட்டாராம். அந்த மாதிரி சுவாமிகள் பகவத்கீதையும் ராமாயணத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் வெறும்னு படிக்கல, அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து காமிச்சிருக்கார். பகவானுக்கு இஷ்டமான காரியங்களை பண்ணணும், அதுக்கு ஜனங்கள் அதை ரசிக்கிறாளா அப்படின்னு அவர் பார்க்கவே மாட்டார். எல்லாருக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனே அவர் பார்க்க மாட்டார். பாக்கியம் இருக்கிறவா வந்து கேட்டு அவா பலன் அடையணும், நம்ம பண்ண வேண்டியது இது கடமை அப்படின்னு அவர் அந்த பகவானுடைய பஜனத்தையும் பகவானுடைய பேச்சையும் பேசிகிட்டு இருந்தார். இன்னொரு அனுபவம் மாமா எழுதியிருக்கார். பிளேபேக் சிங்கர் ஜானகிங்கிறவ சுவாமிகளுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியருங்கிறதுனால அவன்கிட்ட கேட்டுட்டு யாராவது மகான்கிட்ட எனக்கு மந்திரோபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காளாம். சுவாமிகள் கிட்ட கேட்டிருக்கார் அவர் சரியாச்சின்வான்னு சொன்னபோது, சுவாமிகள் 1988 இது, சுவாமிகள் அந்த பண்டால வேணுகோபால் நாயக்கர் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் இருந்திருக்கார். அங்கே அவர் பொண்ணுக்கு லலிதான் மூத்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வரும். கூட இருந்தவா அந்த ஜானகிங்கிற அவராளே இந்த பொண்ணை கீழே போய் இருக்க சொல்லாமான்னு கேட்டபோது சுவாமிகள் வந்து, நான் யாருக்காகவும் எதையும் மாற்றத்துக்கு விரும்பலை, அந்த பொண்ணு இங்கே குருவாயூரப்பன் சந்தியில் எப்போவுமே இருந்துட்டுருக்கா, யாரோ ஒரான்னு அவளை கீழே சொல்கிறது நியாயம் இல்லை, அவளுக்கு விச்சு வந்து விழுந்தா அதனால் அந்த வந்து பார்க்குறவாளுக்கு இனிமேல் வர வேண்டாம்னு தோணி தான் தோணிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அம்மா வந்து சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமிகள் நாராயண நாராயண ஜெயகோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெயகோபால ஹரே அப்படிங்கிற அந்த நாம மந்திரத்தை உபதேசம் பண்ணி கொடுத்துருக்கார். நான் பார்த்துருக்கேன் சுவாமிகள் குழந்தைகளோட ஹெல்த்துக்காக, குழந்தைகள் நன்னா வளரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாம மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்க சொல்வார். உலக விஷயங்களையும் கம்பேரிசன்கிறது மனசுக்கு எடுக்கும். தெய்வ பக்தியிலையும் இந்த பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சது, அந்த அவருடைய லீலையே நமக்கு ஒரு பங்கு கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டா, ராசக்கிரீடையில் கோபிகள்லாம் சந்தோஷப்பட்டா, ராதாதேவி ஒரு க்ஷணம் நமக்கு தனியாக அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமி அப்படின்னு நினச்சபோது சுவாமி மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு கீத கோவிந்தத்தில் வரும். அந்த மாதிரி நான்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கொடுக்க முடியாது. அந்த குரு, அந்த தெய்வம், அவருடைய மகிமையே எவ்வளோக்கு எவ்வளோ நினச்சிட்டுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பேரானந்தம், அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இந்த மூக்கமஞ்சி ஸ்லோகத்தை சொல்லிக்கிற மாதிரி மனசில் குளிர்ச்சி ஏற்படும். சுவாமிகள் வச்சுட்டு இருந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் ஒரு ஆற்றுக்கு போய் சுவாமிகள் படித்தார்னா, அந்த கூப்பிட்ட எஜமானர் பக்தியாக இருக்காரா, அவருக்கு பாராயணம் கேட்டாரா அப்படின்னு பார்த்துப்பார். அவாத்தில் இருக்கவாளா, நம்மளை மதிக்கிறாளா அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அப்படி ஒரு எளிமையாக இருந்ததுனால்தான் அவர்கிட்ட அந்த டிவினிட்டி ஒவ்வொரு செகண்டும் இருந்தது. இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை வந்ததுனால சனிக்கிழமையே திருச்சிக்கு போய் அங்கே கோயில்கள்லாம் தரிசனம் பண்ண பாக்கி கிடைச்சிது. பயலூர் முருகன் கோயிலில் போகிருந்தபோது அங்கே கரண்ட்டு கட் ஆயிருந்தது. இருட்டில் மெதுவாக தடவி தடவி தான் எல்லா சுவாமி சந்நிதியும் போய் பார்த்தோம். அந்த முருகன் சந்நிதிக்கு வந்தபோது அந்த தீப ஒளியில் பால் அபிஷேகம் பண்ணால் அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் 2 வகுப்பு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அலங்காரம் பண்ணிட்டா. அப்படி அந்த சுவாமியுடைய அழகு, அந்த சாநித்தியம், அலங்காரம் பண்ணுறவோட கையில் அந்த சுவாமி இருக்கார் அப்படின்னு தோணித்து. அஜம் மே ஹஸ்தோ பகவான் அஜம் மே பகவத் தரஹா அப்படின்னு ஸ்ரீரூதத்தில் வரும். இந்த என்னுடைய கைதான் பகவான், இந்த கை பகவானுக்கும் மேலே எல்லாருக்கும் இது பேஷஜமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சுவாமியை பூஜை பண்ணுற அந்த கை தெய்வீகமானது அப்படின்னு அன்னைக்கு எனக்கு அந்த சந்நிதியில் தோணித்து. ஏன் அது கிடச்சதுன்னா, அன்னைக்கு அந்த கரண்ட் கட்டானதுனால்தான். அந்த தீபாவளியில் அவ்வளவு அழகா முருகர் காட்சி கொடுத்தார். என்ன சொல்ல வரேன், இந்த மாடர்னை விட பழைய எளிமை. அந்த காலத்து ராஜாக்களே கோயில்களை அதுக்குள்ளே போனோன்னே நம்ம மனசு ஒரு தியான நிலையில் ஒரு மெடிடேட்டிவ் மோடில் போகிற மாதிரி கோயில்கள்லாம் கட்டியிருக்கா. பெரியவாழ்கிட்ட கேட்டு, ரிஷிகளை கேட்டுண்டு, தபஸ்விகளை கேட்டுண்டு அப்படின்னு தெரிஞ்சது. அந்த மாதிரி எளிமையாக பகவானுடைய பஜனத்தை பண்ணி அந்த டிவினிட்டியை நம்ம ஃபீல் பண்ணால், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணால் கூட, வருஷத்தில் ஒரு நாள் போய் ஆராதனை பண்ணால் எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி அந்த சுவாமிகள் சொன்ன பஜனத்தை பண்ணால் மனசுக்குள்ளே ஒரு குளிமை ஏற்படும். இந்த காமாட்சி கட்டாட்சம் நிரந்தரமாக நம்ம மேலே விழட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். சம்சார கர்ம பரிதா பஜுஷாம் நராணாம் காமாட்சி சீதலதராணி தவேக்ஷிதானி சந்திராதபந்தி கனச்சந்தன கர்தமந்தி முக்தா குணந்தி ஹிமவாரி நிஷேசனந்தி நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.